நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே நான் செய்தி கொடுக்க தேவன் கொடுத்த தருணத்துக்காக என் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணேன். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த அருமையான மதிய வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுக்கிற என்னை முடிமறைத்து தேவனோடு பேசும்படியாக, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் என் தேவன் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களோட விசேஷித்த அபிஷேகம் என்னோடு கூட இருந்து நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும், எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளையும் நாசிரியனாக இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்த புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் திரும்பி போகும்போது ஆண்டவரே, உங்க வசனத்தை கேட்டவர்களாக மட்டுமல்லாமல் அதை தங்களுடைய வாழ்க்கையில செய்ய தீர்மானிக்கிறவர்களாக, செய்கிறவர்களாக மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் அவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை மூடி மறைக்கும்படியாக, ஆவியானவர் என்னோடு கூட இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளில உங்களோடு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உண்மையா நடந்த சம்பவம் எனக்கு தோணல, எங்கேயோ வாசிச்சது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு புத்தகத்தில் வாசிச்சது. ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்களாம். இந்த செய்தி நான் மோஸ்ட்லி இடையில இங்கிலீஷில் போயிடுவேன். ஓகே, ஐ வில் பி கம்ஃபர்டபுள் வித் தேட், ஸோ ஐ வில் டூ தேட். கதையெல்லாம் நான் தமிழில் சொல்லுவேன், மற்ற லாங்குவேஜ் போயிடுவேன். ஓகே, ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, வயசான அம்மா, கணவன் இல்லை, ஒரே ஒரு பையன்தான் இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு எப்படியாவது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை. அப்போ அதுக்கான ஆயத்தங்களை எல்லாம் பண்ணி அவன் வெளிநாட்டுக்கு போனான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சான். வேலை செஞ்சு மாதம் மாதம் அவங்க அம்மா, அவங்க மட்டும்தாங்க சொந்தமெல்லாம் இல்லை, தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க, மாதம் மாதம் லெட்டர் எழுதுவான். அந்த அம்மா ஆசையோடு வெயிட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் வந்தோன்னே அவங்களுக்கு அந்த லெட்டரை சரியாக கூட வாசிக்க தெரியாது, ஆனால் லெட்டரை பார்த்தா போதும் அவங்களுக்கு. லெட்டரை வாசி பார்ப்பாங்க, இங்கிட்ட அங்கிட்ட திருப்புவாங்க, கொண்டு போய் ஒரு பெரிய டேங்க் பெட்டி இருக்கும், அதில் பத்திரமாக வச்சுருவாங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு, அதை எடுப்பாங்க, பார்ப்பாங்க, ட்ரங்க் பெட்டியில் பத்திரமா பூட்டி வச்சிருவாங்க. இப்படியே பல வருஷம் போனிச்சு. பையனுக்கு பயங்கர பிஸி, அம்மாவை வந்து பார்க்க முடியல, அதிகமாக பேசவும் முடியல, கிராமம், ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவங்க மறித்து போகிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக, உங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கிறானே, காசு நிறைய இருக்குமே, நம்ம எல்லாம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. எங்கேயும் காசு இல்லை. ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி இருக்கு. சரி, அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா, ரெண்டு அத்தனை வருஷமாக பையன் அனுப்பின லெட்டரெல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி, இது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்த்தாங்க. ஒவ்வொரு லெட்டர்லையும் அந்த பையன் 200 அல்லது 300 டாலர் பணத்தை ஒரு செக் அனுப்பியிருக்கான். ஆனால் அந்த அம்மாவுக்கு அது செக்குன்னு தெரியல, பத்திரமா அதை கொண்டு போய் ட்ரங்க் பெட்டியில் வச்சுட்டாங்க. அவ்வளோ காசு இருந்தோம், ஒரு வசதியோடு அவங்க இருந்திருந்திருக்கலாம், மறைத்திருந்திருக்கலாம், ஆனால் ஒரு அனாதையை போல ஒன்றும் இல்லாமல் மறித்தாங்க. நான் இந்த கதையை எதுக்காக சொல்கிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு அநேக காரியங்களை கொடுத்துட்டு போயிருக்க. ஹி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் ப்ராவிஷன் இன் அவர் லைஃப், லாட் ஆஃப் ப்ராமிசஸ் இன் அவர் லைஃப். ஆனால் சில நேரம் நம்ம அதை தெரியாம அல்லது தெரிந்திருந்தாலும் அதை அசட்டை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ல ஒரு காரியத்தை குறித்து தான் நான் உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை குறித்து நான் உங்களோட பேசலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிருப்பேன். He finished his ministry. He has given four things to us. In my opinion, these are the four things. The first one is Word of God. The second one is Holy Spirit. The third one is His blood. And the last one is His name. Just imagine a building. If a building has got four pillars, if one of the pillars is missing, the building cannot stand. The same way, in our Christian life, we need all these four. If one of these is missing, then we cannot have a balanced Christian life. So when I talk about Jesus' name, that doesn't mean we don't need other things. We need all four. In the all four is very important, the Word of God. The Word of God is very important, the first one. For anything, we have to keep Word of God first. The second, Holy Spirit, then Jesus' blood, and finally, in my opinion, I put that order. Okay, Jesus' name. But the point is, all four is very important. But today, I'm going to focus only on Jesus' name. That doesn't mean we don't need other. All four are important. So now we are going to see about Jesus' name. Okay, go to the next one. Yeah. Okay, in Jesus' name, I'm going to talk about three things. The first one is, why Jesus' name is a great name. The second one is, what Jesus talked about his name. And finally, how we can use Jesus' name in our personal life as well as in the ministry. These are the three things today I'm going to share with you. First, Jesus' name. A person becomes famous not by the name. We all know. If you see the name of all our American presidents, the whole world know about them, right? They know. If you take Trump, for the good or bad reason, everyone knows about him. Because a person becomes famous not by the name, but by the character. The same way, when Jesus received some importance in his name, it's not just because of the name, but he has done something for that. I always used to think, when Jesus was doing ministry, all the demon-possessed people, when he encountered with demon-possessed people, the demon got fear about him. Why? Jesus didn't do any ministry, not completed his ministry. He didn't die in the cross. He didn't destroy the power of the devil. But still, devil started to fear him. Why? Because Jesus did many things even before he came to this world. The first verse says, "Avar Devanudaiya roopamayirundum Devanukku samamayirupadai kollaiyaadina porulaga ennamal." He was equal to God. Avar eppadi equal irundaru appdin solittu nama ipo paapom. I can go to the next one. In John chapter 1, you can read, Adiyile vaarthai irundhathu, and the vaarthai devanidathile irundhathu, and the vaarthai devanai irundhathu. Avar Adiyile devanodu irundhar, sagalamum avar moolamai undaayitru, undanathu ondrum avare allamal undaagavillai. Next also. Okay. When you read this, you can see, I'm not going to read everything, but you can see that everything created before through Jesus. God created, but he created through Jesus. How created? Let me give an example. Let me go back to the previous one. Yeah. Now, John says, he was Word, the Word was with God, and became flesh. Let me give one example. இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன். யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஒரு இமேஜின் பண்ணுவோம். காலையில் எந்திரிச்சோன்னே நான் சொல்கிறேன், இன்றைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சில்லி சிக்கன் உண்டாவதாக ஓகே இருப்பதாகன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒய்ஃப் எல்லாம் இருக்கிறாங்க, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே சொல்லிடுறேன், அவ்வளோதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. சில்லி சிக்கன் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போல் லஞ்சுக்கு போகிறோம். அங்கே நல்லா ரெட் கலரில் சில்லி சிக்கன் ரெடியாக இருக்கு. ஓகே நான் போய் செய்யலை, ஜஸ்ட் ஐ டோல்டு. ஆனால் என்னுடைய வார்த்தையாக யார் இருந்தது? என்னோடய ஒய்ஃப். அவங்க நான் சொன்னதுக்காக சிக்கனை எடுத்து இதுவெல்லாம் பண்ணி அங்கே ரெடியாக இருக்கு. அதே போல தான் கடவுள் சொன்னது எல்லாத்தையும் செய்கிறவராக யார் இருந்தார்? இயேசு கிறிஸ்து. He was the word of God. When God said, let there be light, He did that. He finished that. So Jesus was an action king even before He came to this world. That's what we are seeing in the next one. That's what we are seeing in Colossians. If you read that verse completely, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிரஷ்டமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. In John we are seeing whatever God told, he did it. So he was, in the beginning he was Word. The Word was with God and he became plus. So in the உலகத்துக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. He was doing whatever God told, he was doing that. So something he was, that what in the beginning, in the beginning in Philippians second chapter, in the beginning we saw he was equal to God. கடவுளுக்கு ஈக்குவலா அவர் இருந்தாரு. அப்ப கடவுள் சொல்றதெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. So he was that much equal. That what I am trying to say. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து செஞ்சது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஹி வாஸ் சோ ஈக்குவல் டு காட். ஹி வாஸ் டூயிங் எவ்ரி திங், ஹி கிரியேட்டட் எவ்ரி திங். தட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர். நெக்ஸ்ட், யா, நவ் ஹியர் இன் திஸ் வர்ஸ், சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஷணத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. In the Old Testament also we see, I already explained, when God created the earth, He was there. He created everything. And here we are seeing in the Old Testament again, Jesus was there. When God started to lead the Israel people, Jesus was with them. When God led the Israel people through fire, through clouds, that Jesus was in there. Nothing in the fire, nothing in the clouds, nothing in the rock, but Jesus made it possible. That's what the Bible very clearly says. So he was there in the Old Testament also. Okay, now Jesus was even before the foundation of the world, he was there, and he created the earth and created everything, and then he was with people, Israel people, during Israel people mission towards the Canaan. So Jesus was there in the Old Testament. Okay, now because of that, when Jesus came to this earth,
As a human being, the devil started to fear him. Because the devil is not seeing him as an ordinary person, but he is seeing him a real performer. He has come to perform something. He has come to do something. So because of that, the devil started to fear. So Jesus was equal with God. Now he has come to in this world to do something. Now after coming here, what he did? He did only one important thing. That is, Tamil adha enna potrukku, oppuravaki kollavum, oppuravakina. That means, when man did sin, we were separated from God. Okay? Now, Jesus coming here to pay penalty, and he wanted to come close to God. Or, he is paying penalty and removing all of our sin and making us close to us. Now, how he is doing that? Next, you can see. Okay. Now, when you read this, the whole thing, it may be நமக்கு இதை ஃபுல்லாக அப்படியே வாசனா தலை சுத்தும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு. நான் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் யூ நோ டேபனாக்கல், ஓகே, இந்த டேபனாக்கல் எவ்ரி இயர் த ஹை பிரிஸ்ட் வித் பிளட் ஆஃப் புல்ஸ் அண்ட் கோட்ஸ் ஹி வில் கோ டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அண்ட் ஹி வில் செட் த பிளட் ஃபார் த சின் ஆஃப் த பீப்புள். நவ் த பைபிள் வெரி கிளியர்லி சேஸ் வாட் ஜீசஸ் டிட். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் ஒத்தபுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபசலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். த பைபிள் சேஸ் when Jesus died in the cross, with that blood he entered a tabernacle present in the heaven. Okay, the tabernacle almost equal to the tabernacle that was in the Old Testament. The same kind of tabernacle is something is present in the heaven, and in that tabernacle Jesus is entering. Okay, now I have a doubt whether Jesus in the Old Testament, whenever the high priest enter the most holy place, they go with the blood, right? They take the blood, they go to the most holy place, they shed the blood or sprinkle the blood. Now, Jesus took the blood to the heaven or he left the blood to earth, I don't know. When he died in the cross, he shed the blood there. And whether the blood he is taken or not, I'm not sure about that. There is no evidence in the Bible. But the Bible says he entered the most holy place in the heaven with the blood. So probably, I don't know, he would have taken the blood or angels taken the blood. I'm not sure about that. But with the blood he went. I don't know how he went. Now, after he is going there and he giving the blood in the heaven. Now, when Jesus came to this earth, he was coming as a lamb. That means lamb to be killed and shed the blood. And when he resurrected, he is resurrecting as high priest and going to the most holy place in the heaven and giving the blood on behalf of us. Because of that, now we have become close to God. After that, we become eligible to receive Holy Spirit within us. So for that only, now he has come. So Jesus coming here and doing this. Now, because Jesus did all these things, first he created the earth, the second he was with the Old Testament people, and finally he is coming and shedding the blood, taking the blood and going to the heaven and giving that blood on behalf of us. Because of that, he is getting that great name. Okay, the name of Jesus he is receiving, not just because of the name or just because of some miracle he did, but because something he has done, really. For that, because of that, he is receiving the name. Now, there is a one important, you can go to the next. This is from John chapter 20. You know that the incident. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசு கிறிஸ்து மரித்துறாரு, கல்லறையில இருக்கிறாரு. அப்ப மேரி மக்தலேன் அவரை பார்க்க வர்றாங்க. அப்ப அவரை பார்க்க வரும்போது வந்து பாக்குறாங்க, கல்லறையில ஏசு கிறிஸ்துவ காணும். ஏசு கிறிஸ்துவ காணும்னு அவங்க ரொம்ப அப்செட் ஆகி வந்து வெளியில நிக்கிறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்துவ அந்த இடத்துல நிக்கிறாரு. நீ யார பார்த்துறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்துவ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அவரோட பாடியை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவரை வந்து கட்டி பிடிக்க பாக்குறாங்க, தொட பாக்குறாங்க. அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்ன தொடாத, என்ன சொல்றாரு, ஏசு அவளை நோக்கி என்னை தொடாத, ஏன் தொட வேணாம்னு சொல்றாரு. நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு போகல, அதனால என்ன தொடாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த கொஞ்சம் அடுத்ததுக்கு போங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா, இதே இயேசு கிறிஸ்து ஒரு 8 நாளைக்கு அப்புறம் திரும்ப சீசர்களுக்கெல்லாம் அப்பியர் ஆகிறாரு. அந்த நேரத்தில் தோமாவை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன தொட்டு பாருன்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல மேரி மாதலேனாவை தொட வேணாம்னு சொல்றாரு. இந்த இடத்துல தோமாவை தொட்டு பாருன்னு சொல்றாரு. அப்ப அவங்க லேடினால சொன்னாரா, இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல போகல. அப்படின்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை அந்த சிலுவையில மறைத்து உயிர்த்து பிதாவிடத்துக்கு போய் பிரதான ஆசாரியராக நமக்காக இரத்தத்தை பழியா செலுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர்றாரு. அப்ப அவருடைய மிக முக்கியமான காரியம் இந்த உலகத்துல வந்து நமக்காக ரத்தம் சிந்தி பிதாவின் இடத்துல போயிட்டு அந்த ரத்தத்தை செலுத்தினால அவரு இந்த நேம் கெட்டிங் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் இந்த நேம் பெற்றாரு அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ங்கிற இந்த மகத்துவமான இந்த நாமத்தை அவர் பெற்றார்னா அவர் சும்மா பெறல. ஹி டிட் சம்திங். தட் வாட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹியர். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்ப நான் வந்து ஏசு கிறிஸ்துவோட நாமம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப ரெண்டாவது, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல பார்க்கலாம், மார்க் 16 அதிகாரத்துல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவின, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகள் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள். அதே போல அடுத்து பாருங்க, இன்னும் அதே போல என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான்ல பாக்குறோம். அதே போல யோவானுடைய 16 அதிகாரத்திலே பாக்குறோம். சோ என் நாமத்தினால நீங்க எதை கேட்டீங்கனாலும் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அவரு நாமத்தினால நம்ம என்னென்ன கேட்கலாம், எதை எதை பண்ணலாம் நான் அப்படின்னு நான் இப்போ சொல்ல வரல. நான் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நான் இப்போ இங்கே இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாம் வி ஆர் ஹிஸ் பிரைட். ஓகே, வி ஆர் நாட் எட் வி பிகம் ஹிஸ் பிரைட், பட் வி ஒன் டே வி ஆர் கோயிங் டு பிகம் ஹிஸ் பிரைட் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அவர் பிரைட் க்ரூம். நாம் அவரோட மனவாட்டிகளாக இருக்கிறோம், மனவாட்டிகள் ஆக போகிறோம். தட் மீன்ஸ் வி ஆர் என்கேஜ்டு நவ் as a bride of Christ. One day we all going to become bride. இன்னைக்கு சாதாரண உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேரை யாரு who will receive it? ஒரு அப்பா இருக்குன்னா பிள்ளைங்க வந்து அப்பாவுடைய பேரை தாங்குறாங்க. ஓகே, இப்ப நான் ஏற்கனவே என்னோட டாட்டருக்கு என்னோட பேர் பின்னாடி வருது. அதே போல நான் மேரேஜ் பண்ணும்போது என்னோட ஒய்ஃப் என்னோட பேரை எடுத்துக்கிறாங்க. அதே போல ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் போகும்போது அவரோட பேரை நமக்கு விட்டுட்டு போறாரு. இது யாருக்கு மட்டும், ஹூ கேன் ரிசீவ் தட்? ஓன்லி ஹிஸ் பிரைட்ஸ் கேன் ரிசீவ் இட், நோபடி எல்ஸ். ஓன்லி ஹூ சேவ்ட் பை ஹிம், சேவ்ட் பை ஹிஸ் பிளட், ஹூஎவர் பிகம் ஹிஸ் பிரைட் கேன் ரிசீவ் திஸ் நேம். இந்த நேம் வேற யாராவது எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அது சரி வராது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 19 அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு சீஃப் பிரிஸ்டோட
ஏழு சன்னு இயேசுவின் நாமத்தினால பிசாசுங்களை எல்லாம் விரட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது கடைசியில்? The devil says, I know Jesus, I know Paul, but who are you?
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு, நம்ம தமிழ்ல சொன்னோம்னா துண்டக்காரன் துணியக்காரன்னு ஓடுறாங்க.
That what is happening to them. So when we do anything in Jesus' name, the first eligibility is we have to become his bride.
அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த வான்களாய் ஆனவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ண முடியும். வேற எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. So that's one thing I would like to point.
So ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன். ஒன்னாவது, இயேசுவின் நாமம் சாதாரண நாமம் இல்லை. அவர் கஷ்டப்பட்ட அந்த நாமத்தை, he received that name by hard work. He was doing something in the before the creation. He was the God of creator, then he was with the Old Testament people, and then for us he died in the cross and he resurrected, he shed the blood, and then he received this name. Then he told about if you are a bride, we can use his name. Whatever you ask in God's name, in Jesus' name, that will be done. So we have now eligibility to use his name. Now how to use this name அப்படிங்கறத நான் ஒரு ஆறு காரியத்தை நான் உங்களோடு இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக சால்வேஷன். நம்ம வந்து when we get salvation, we receive that in Jesus' name. When I tell that it's easy, நம்ம வந்து salvation அப்படின்னா ரொம்ப ஈஸியே அப்படின்னு நமக்கு இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம சபைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இயேசு நாமத்தினால நமக்கு சால்வேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். பட் வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் இஸ் அ ஒன் கான்செப்ட் தட் இஸ் சஃபர்ட் லாட் இன் கிறிஸ்டம். Almost about 1500 years, the whole Christianity is suffering to accept this fact. Jesus is our Savior. That fact, the whole Christianity is not accepting. Till the Reformation of Martin Luther in 1500, till that, the people are not willing to receive Jesus as Lord. Even now, in many churches, Jesus is not accepted as totally as God for the salvation. They think that they can get salvation not only by Jesus but by many other ways. So Jesus is the only way, only through only Jesus we can get salvation, nothing, not by any other name. Secondly, the salvation is by Jesus' name, but salvation is work of Holy Spirit. The Bible clearly says, you can see there, you cannot say Jesus is our God without Holy Spirit. Now let me say it this way, salvation is not a one day process, but it's a wonderful process in our life. Salvation is an everyday process. Now in salvation, it started one day, but it will be completed in when we die or resurrected. That means it's every day we have to do something for our salvation. Two things important for salvation. After you received forgiveness of sin, two things important. Number one is sanctification. Sanctification means, you know, whenever we go out, we get tempted. நம்ம வெளியில போகும்போது நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு போனோம்னா அடுத்த நாள் அந்த சட்டையை தூக்கி போடணும், ஏன் அழுக்காயிருது. அதே போல நம்ம வாழ்க்கையில வெளியில போகும்போது நம்ம பலவிதமான சோதனைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது நம்ம சோதிக்கப்படுறோம். அப்ப சோதிக்கப்படும் போது நீங்க அதுல வெற்றி பெற்றீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் சாங்டிஃபைட் ஆர் யூ ஆர் க்ரோயிங் மோர். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ
சேம் எக்ஸாம்பிள், நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணும்போது சி வாஸ் மை ஒய்ஃப். இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் சி இஸ் மை ஒய்ஃப். பட் நவ் ஐ கேன் சே சி இஸ் மோர் ஒய்ஃப். மேரேஜ் ஆன அன்னைக்கு தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நவ் ஐ ஹாவ் க்ரோன் லாட், ஐ லேர்ன் லாட் அபவுட் சி வுட் ஹவ் லேர்ன் லாட் அபவுட் மீ. சோ சி ஹஸ் பிகம் மோர் ஒய்ஃப். த சேம் வே இன் கிறிஸ்டியன் லைஃப், வென் வி கெட் சேவ் வி ஆர் இன் த பிகினிங், பட் வென் எவ்ரி டே வென் காட் ஸ்பீக் வித் அஸ், வென் காட் டாக் அபவுட் த சின், தேர் ஆர் சின்ஸ் பர்சனலி காட் ஸ்பீக்கிங் டு அஸ், we get sanctified. Whenever we get victory over sin, we get sanctified. So whenever we get sanctified, our salvation life is growing. That's what I am saying. The second thing in salvation important is the consecration. Consecration means we take some decision to do good work. For example, when you get salvation, you may plan to read Bible every day or pray every day, or do some fasting every day, or do some good work. So all this decision you are taking, this is called consecration. So salvation will not be completed without sanctification and consecration. This sanctification and consecration is work of Holy Spirit. So it is a continuous process. This salvation is coming through name of Jesus. The second one is next one. Yeah. Next one. Next. Yeah. The second one is the baptism. Now I'm not going to talk everything about baptism, but baptism, நம்ம baptism கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறாங்க? இயேசுவின் நாமத்தினால கொடுக்கறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்திலையும் கொடுக்கணும், பிதாவின் நாமத்திலையும் குடிக்கணும், பரிசுத்தாவின் நாமத்திலையும் குடிக்கணும். அதனால எதுக்கு பிரச்சனைன்னு எல்லாரும் மூணு நாமத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆனால் ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுவின் நாமம். ஏன்னு கேட்டனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதல் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியில் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. So baptism is an agreement made with God in good conscience. So oru namba baptism edukkumbodhu namba enna pandrom na ipdi sollalam. So baptism is a prophetic act. What do you mean by that prophetic act? Prophetic act na oru deerga darshana nadathaiye namba seiyrom. Appadina enna? Yesu Christuvodu naanu மறித்து இயேசு கிறிஸ்துவோடு நான் உயிர்த்து புதிய வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்டிசத்தை எடுக்கிறோம். சோ இட் இஸ் அ ப்ராஃபெட்டிக் ஆக்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவோட உடனே உயிர்க்க போறதில்ல, இயேசு கிறிஸ்துவோட உடனே நம்ம புதிய வாழ்க்கையை செஞ்சிட போறதில்ல, செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்க்க தரிசனமா அதை செய்யறோம். சோ இட் இஸ் அ ப்ராஃபெட்டிக் ஆக்ட். அந்த ஆக்ட் எப்படி? இட்ஸ் அ அக்ரிமெண்ட் made with God in good conscience. That means it's writing a blank check with God. கடவுளே இன்னையிலிருந்து நான் நல்ல பிள்ளையா இருக்க போறேன், நான் இயேசு கிறிஸ்துவோடு மறித்துட்டேன், என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவிக்கிட்டாரு, இனி நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுக்கறீங்க, அதை நீங்க நடத்தையில செஞ்சு காமிக்கிறீங்க. சோ நீங்க உங்க பாவத்துக்காக திரும்ப சிலுவைக்கு போகும், நீங்க சிலுவையில போயிட்டு தொங்க முடியாது, உங்க பாவத்துக்காக நீங்க ரத்தத்தை சிந்த முடியாது. அது யாரு செஞ்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சுட்டு போயிட்டாரு. அதனால அத ஞாபகமா நீங்க பாப்டிசத்துல அவரோட மறித்து அவரோட உயிர்த்து புதிய வாழ்க்கைக்கு வர்றீங்க. அத ஞாபகமா தான் நம்ம ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்தானத்தை இயேசுவின் நாமத்துல தான் எடுக்க முடியும், வேற எந்த நாமத்திலையும் நம்ம எடுக்க முடியாது. பட் வி ஹாவ் டு ரிமெம்பர் த பேப்டிசம் இட்செல்ஃப் வில் நாட் கிவ் சால்வேஷன், பட் இட் இஸ் அ ஆக்ட். நீங்க ஞானஸ்தானம் எடுத்தோன்னு அடுத்த நாள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க ஏதோ ஒரு கடவுளோட ஒரு கமிட் பண்ணிட்டீங்க, ஒரு பொருத்தனையை பண்ணிட்டீங்க. யூ ஹாவ் டு லிவ் தட். ஞானஸ்தானம் எடுத்தனால ரட்சிப்பு வரப்போறதில்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீங்க எடுத்த அந்த தீர்மானத்தில் நிக்கிறனால உங்களுக்கு ரட்சி போற போகுது, கம்ப்ளீட் ஆக போகுது. சோ தட் வாட் இஸ் சோ ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால நடக்குது. அடுத்தது இயேசுவின் நாமம், நம்ம எல்லாரும் இதை ஒவ்வொரு நாளும் செய்யறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை தான் போட்டிருக்கேன். இந்த ஜெபம் வந்து எபேசியர் 1வது அதிகாரத்தில் இருக்கு, நான் ஃபுல்லா வாசிக்கல. அந்த இடத்துல அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, இது அப்போஸ்தலர் பால் எபேசியர் சபைக்கு பண்ணுற ஒரு ஜெபம். நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவேன், இந்த ஜெபத்தை நான் அதில் போட்டிருக்க மாதிரி மாற்றி லேசாக மாற்றிருக்கேன் பாருங்க. அப்போஸ்தலர் பால் அவங்களுக்கு எழுதுகிற இடத்துல நான் அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேரை அந்த இடத்துல போட்டு, நான் ஒரு இந்த கிடியோன் பைபிள் சின்ன பைபிள் இருக்கும், அதில் இந்த பகுதியை அப்படியே கிழிச்சிட்டு அந்த இடத்துல அதை நான் எப்பொழுதும் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் எப்பொழுதும் அதிகமாக இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு சொத்து வேணும், காரு வேணும், வீடு வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இந்த ஜெபம் எதுவுமே இல்லை. இந்த ஜெபம் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அதிகமாக இருக்கிற ஒரு அருமையான ஜெபம். நான் இந்த ஜெபத்தை நிறைய தடவை ஸ்டார்டிங்கில் பண்ணுவேன். முழங்கால் போட்டு மணிக்கணக்காக உட்காந்து இந்த ஜெபத்தை அதிகமாக நான் பண்ணுவேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த ஜெபத்துக்கு கடவுள் எனக்கு நிச்சயமாக ஆன்சர் பண்ணார். அநேக காரியங்களை அதுக்கப்புறம் தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். தேவனுடைய காரியங்களை குறித்து எனக்கு விளங்க வச்சார். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது ஒரு நல்ல ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, இந்த ஜெபத்தில் இடையில நீங்கள் அதை பேரை போட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இயேசுவின் நாமத்தினால நம்ம பண்ணுற ஜெபம் கேட்கப்படும். ஓகே, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம கடந்து போவோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான காரியம், ஃபைட் அகெயின்ஸ்ட் சேட்டன். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய காரியம் எல்லாமே நிறைய நேரத்தில் நம்ம எல்லாமே சாத்தான் பேரில் போட்டுருவோம். நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவனால் தான் வருதுன்னு, பட் எல்லாமே அவனால் வர்றதில்லை, சில இது நம்மனாலே வருது. ஆனால் இட் இஸ் வெரி ட்ரூ, தேர் ஆர் சர்டன் திங்ஸ் கம்மிங் த்ரூ ஹிம். நான் இது வந்து சில அது என்னோட வாழ்க்கையில் நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். நீங்க பிசாசு ஆடினதை பார்த்துருக்கீங்களா யாராவது? கிராமத்தில் சில நேரங்களில் பார்த்துருக்கலாம், இந்தியாவில் எல்லாம் அது காமன். இங்கே எல்லாம் வேறமாய் ஆடுறாங்க, என்னால் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஆனாலும் நீங்க பார்க்கலாம். நான் ஒரு தடவை நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு சின்ன சாப்பல் இருக்கும், அந்த சாப்பலில் போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய நான் ஒர்க் பண்ண வார்டு, நான் இன்சார்ஜ் இருந்த சர்ஜிக்கல் வார்டு, அந்த வார்டில் உள்ள மொத்த பேஷண்ட்டும், அந்த வார்டில் ஒரு 60-70 பேர் இருந்திருப்பாங்க, அந்த மொத்த பேஷண்ட்டும் ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அது ஒரு கேம்பஸ்க்குள்ளே தான், அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டில் கிடையாது, கேம்பஸ்க்குள்ளே தான். எல்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அது அந்த வார்டில் எந்த பேஷண்ட் அதிகமாக இருக்காங்கன்னா யூராலஜி பேஷண்ட்டு. எல்லாம் அந்த யூரோ பேக் பார்த்துருக்கீங்களா, யூரோ பேக்கோடு எல்லாம் கையில் வச்சுட்டு வெளியில் நிற்கிறாங்க, ஸ்டாஃபும் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ நான் அப்படியே நடந்து வந்துட்ருக்கேன். வந்தோடனே என்னோடய வார்டு ஸ்டாஃபு பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் நின்றோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன, ஏன் எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னால், உள்ள ஒரு அம்மா பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு, பிசாசு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு புதுசு, அது எனக்கு ஒன்றும் தெரியாது. பிசாசா, இதை போய் நம்ம எதுக்கு டீல் பண்ணிக்கிட்டு, ஏதாவது பேஷண்ட்டுக்கு பிரச்சனைனா நம்ம போகலாம். ஏன்னா அந்த வார்டுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஆனால் ஸ்டாஃப் வந்து யார்கிட்ட கேட்குறாங்க, இன்சார்ஜ் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. நான் போய் ஏதாவது செஞ்சு ஆகணும் இப்போ. ஆனால் பேஷண்ட்டை ஏதாவது வியாதினா நான் போய் செய்யலாம், பிசாசு நான் என்ன போய் செய்ய முடியும், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் நான் போய் ஏதாவது செய்யணும். அப்போ நானும் இதே பைபிள் தான், இதை தான் கையில் வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். சரி, நடுங்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் உள்ள போனேன். எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. அந்த பேஷண்ட் மட்டும் அந்த வார்டில் அந்த ஒரு பெட்டில் உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்தா அது பயங்கரமா ஆடுது, இப்படி இப்படி ஆடுது. பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. ஒன்னே ஒன்று பயத்தில் நான் செஞ்சேன், உண்மையாக சொல்கிறேன், பயத்தில் தான் செஞ்சேன். பயத்தில் நான் என்ன செஞ்சேன்னா, இங்கிலீஷில் அந்த அவங்க அந்த அம்மா கிராமத்தம்மா, நல்ல கிராமம் அது, அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. இன் ஜீசஸ் நேம் யூ ஸ்டாப் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல, பயத்தில் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், ஜீசஸ் நேம் யூ ஸ்டாப் அப்படின்னு. என்ன ஆச்சரியம், அந்த அம்மா அமைதி ஆயிருச்சு. எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, அந்த அம்மா அமைதி ஆயிருச்சு. அது வந்து சண்டே மார்னிங், அன்னைக்கு காலையில் சண்டே மார்னிங். அப்போ நான் என்ன சொன்னேன், உடனே நான் அந்த அம்மாட்ட திரும்பவும் இங்கிலீஷில் தான் சொன்னேன், டில் ஐ கம் பேக் கீப் குவைட். என்ன ஆச்சரியம் பாருங்க, அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா அமைதி ஆயிருச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பேஷண்ட் எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஓகே, நான் என்ன சொன்னேன், அங்கே நிறைய ஜபம் பண்ணுறவங்க இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த ஒரு பேஷண்ட் வந்து பிசாசு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, எங்களால் அதை டீல் பண்ண முடியலன்னு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த இன்சார்ஜ் டாக்டர்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கி அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் அந்த பிசாசை ஓட்டுனாங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் பிசாசு பயப்படுது. நான் இன்னொரு சின்ன உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு இது வரைக்கும் புரியலை, இதுக்கப்புறம் நடக்கவும் இல்லை. ஆனால் ஒரு அதிசயமான காரியம் ஒரு தடவை நடந்துச்சு. இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஏன்னா நான் முத தடவை பிசாசை பார்த்தேன்னு விரட்டலை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொன்னோன்னு ஸ்டாப் பண்ணிச்சேன்னா நான் விரட்டலை, நான் அதை பயந்துட்டு விட்டுட்டேன். இது ரெண்டாவது சம்பவம், ரொம்ப அதிசயமான சம்பவம் ஒரு தடவை நடந்துச்சு. நான் வந்து காலையில் சீக்கிரமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 4 மணி போல் எழுந்திரிச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கேம்பஸ் அதே கேம்பஸில் தான் உள்ள ஒரு சேப்பல், இது மாதிரி ஒரு சேப்பல் இருக்கும், அந்த சேப்பலில் போயிட்டு நாங்கள் அங்கே அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஜபம் பண்ண போவோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து காலையில் எழுந்திரிச்சு போவோம். அன்னைக்கு நைட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2-3 கேஸ் நிறைய சர்ஜரி இருந்துச்சு, நைட்டுக்கு சர்ஜரி போயிருந்தேன், 2 தடவை டிஸ்டர்ப் ஆகிட்டேன், என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல. அப்போ நான் என்னோட ரூம்மேட் ஒரு டாக்டர் தான், அப்போ அவர் 4 மணிக்கு என்ன எழுப்பினார், வாடா போகலாம் அப்படின்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வரல, நீ போ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணார், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவர் போனவர் என்ன பண்ணார், நான் உள்ளே தூங்கிட்டு இருக்கேன் ரூமு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹால், ஹாலுக்கு பக்கத்தில் கதவு இருக்கும், வெளியில் கதவு, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு ஹால்லையும் லைட்டை போட்டுட்டு அவர் பாட்டில் போயிட்டார். நான் உள்ளே தூங்கிட்டு இருக்கேன், நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருக்கேன். ஒரு 5 மணி இருக்கும், ஏதோ சத்தத்தில் திடீர்னு முழிச்சோன்னே ஒரு அம்மா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்து, கதவு பக்கத்தில் ஒரு ப்ரௌன் சாரி கட்டிக்கிட்டு ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் வசதி எல்லாம் கிடையாத அந்த இடம், ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் கனெக்ஷன், இன்டர்காம்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வார்டில் ஏதாவது பிரச்சனைனா மெமோ எழுதி விடுவாங்க, ஒரு மெமோ தான் எழுதி விடுவாங்க, இந்தந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்தந்த பிரச்சனை, நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெமோ எழுதி விடுவாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன், சரி வார்டைடு தான், வார்டைடுன்னு சொல்லுவோம், சரி வார்டைடு தான் ஏதோ மெமோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தில் நடந்து போனேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நைட்டில் லேடி வார்டைடு கிடையாது, நைட்டில் லேடி வார்டைடு போட மாட்டாங்க, ஏன்னா இது மாதிரி நைட்டு நேரத்தில் ரொம்ப தூரம் நடந்து வரணும்னு சொல்லிட்டு லேடிஸை போட மாட்டாங்க, ஜென்ஸ் தான் இருப்பாங்க. நைட்டில் லேடி வார்டன் கிடையாது, அப்போ இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அப்படியே நின்று கிட்டத்துக்கிட்ட போயிட்டேன். ஆனால் திடீர்னு பயந்து, நைட்டில் லேடிஸு நம்ம வீட்டில் ரூமில் நிற்கிறாங்களே, இது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே நின்றேன். அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போதான் எனக்கு உள்ள மனசில் ஒரு தோணல், நிச்சயமாக இது ஒரு லேடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது ஒரு டெவில் போல தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னோட கையை நீட்டு இயேசுவி நாமத்தில் போ அப்படின்னு சொன்னேன். என்ன அதிசயம், டிஸ்டப்பியர் ஆயிடுச்சு. எல்லாரும் தெரியல, எனக்கு டெவில் தான் அந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு.
இது உண்மையா நடந்து, அதுக்கப்புறம் நடந்தது இல்லை, இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது நடந்துச்சு, இன்னும் எனக்கு அந்த அம்மா ஃபேஸ், அந்த சாரி எல்லாம் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருமா? வராது. சரின்னு வேகமா எந்திரிச்சு கிளம்பி நான் சர்ச்சைக்கு போயிருவேன், இந்த ரூம்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வெளியில போயிட்டேன். கீழே போயிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு எய்தாப்ல வர்றாரு. டே, எனக்கு வயிறு ஒரே பரட்டுதுடா, நான் போறேன், ரூமுக்கு போறேன், நீ போ ஜபம் பண்ண அப்படின்னு. நான் அவர்கிட்ட வயிறு பரட்டுறவர்கிட்ட நான் பிசாசு பார்த்தேன்னு சொல்லலாமா? சொல்லலை, விட்டுட்டேன். அவர் போயிட்டாரு. அப்புறம்தான் மத்தியானம் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், அடப்பாவி, பிசாசு உள்ள வீட்டில் என்ன அனுப்பி விட்டுட்டியா தனியா அப்படின்னு சொன்னாரு. நான் எதுக்காக கடவுள் இதையெல்லாம் இந்த ஜெபம், நான் முன்னாடி ஜெபம் போட்டு காமிச்சேன் இல்ல, அந்த ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம் நடந்த காரியங்கள் எதுக்காக சொன்னேன்னா, நான் என்னென்ன காரியத்தை, ஆவிக்குரிய காரியங்களை கேட்டனோ தேவன் அதை நடத்தினார் எனக்கு. இப்போ ஒரு பிசாச கூட அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அது அனுமதியோட வந்துச்சா அனுமதி இல்லாம தேவன் தான் அனுமதிச்சாரா என்னன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் நடுங்கும், பிசாசுகள் பயந்து ஓடும். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் பிசாசுனால நடக்கலாம். நோய்கள் பிசாசுனால இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பிசாசுனால இருக்கலாம், இதெல்லாம் பிசாசுனால நடக்கும். எல்லாம் பிசாசுன்னு நான் சொல்ல வரல, ஆனா தேர் ஆர் திங்ஸ், அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இயேசுவின் நாமத்துல நீங்க துரத்தல அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். சில நேரம் பிசாசு வந்து நம்மளுடைய பிள்ளைகளை சோதிக்கலாம், நம்மளை சோதிக்கலாம், நம்மளோட கூட ரிலேட்டிவ்ஸை சோதிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இயேசுவின் நாமத்தில் அதை துரத்தலை அப்படின்னா, அதுக்காக நீ ஒரு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்கள் ஜபம் பண்ண தேவையில்லை, யாருக்கிட்டையும் போக தேவையில்லை. இயேசுவின் நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்க மனவாட்டியாக இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஜபம் பண்ணினா போதும், நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுங்கள், ஓடிடும். இது நான், இது வந்து எனக்கு நடந்தது, இது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நடந்துச்சு, ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினால அது நடந்துச்சு. நம்ம ஜபத்தினாலேயோ அதனாலேயோ ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் ஓடும். அடுத்து ரொம்ப, இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், இயேசுவின் நாமத்தினால சாபங்கள் வந்து விடுதலை பெறுது. கலேசியர் 3:13 பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார். சரி, சாபம் நமக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சாபம், அது பாட்டில் நம்மளை விட்டு போயிருதா? சாபங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம, நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்ப்போம். அடுத்தது யா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட சொல்றேன். யோசுவா எரிக்கோவை பிடிக்கும் போது அதை யாரு கட்டுறானோ அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றத பாக்குறோம். ஓகே, யோசுவா 6:26 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அக்காலத்திலே யோசுவா இந்த எரிக்கோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவான் என்று சாபம் கூறினான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அந்த எரிக்கோவை இடிச்சிட்டு ஒரு சாபத்தை கொடுக்கிறான். சரி, இந்த சாபம் நிறைவேறிச்சா அப்படின்னா, பல 100 வருஷங்களுக்கு அப்புறம், 400-500 வருஷங்களுக்கு அப்புறம் அதை நிறைவேறுகிறத பாக்கிறோம். அது எங்க பாக்கலன்னா, 1 Kings 16:34 பார்க்கிறோம். அங்க என்ன போட்டிருக்கு? அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரான இயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாக யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாப கொடுத்தான். சோ கர்ஸ் is working.
ஓகே. சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சில நேரம் சில காரியங்கள் நமக்கு எதுவுமே புரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஏன் இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில, நான் எல்லாமே கரெக்டா செய்யறேனே, ஏன் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது? அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா நடக்குது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வரும். சில நேரம் அது சாபங்களா கூட இருக்கலாம். சாபங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமா மாற, சிலுவையில சாகுறதுங்கிறது ஒரு சாபமான காரியம், நமக்காக அவர் சாபம் ஆனதுனால நம்ம சாபத்திலிருந்து வெளியில வரலாம். நான் ஒரு உண்மையான நான் ஒரு சம்பவத்தை இதுக்காக நான் சொல்லலான்னு பார்க்கறேன். எனக்கு நெருங்கிய ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு 14 வருஷம் குழந்தை இல்லை. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஏதோ ஒரு டியூபல் ப்ரெக்னன்சினால ஒரு பக்கையோ ஒவ்வொரையும் டியூபையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் குழந்தையே இல்லை. அப்போ நாங்கள் இங்கே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு இங்கே வந்தும்போது அவங்கள பார்க்கும்போது எப்போதும் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் நாங்கள் அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு, நானும் ஒய்ஃபும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு, நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களே, எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்க ஒரு ஓரமாக ஒதுங்கிக்குவாங்க, அவங்கள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்ககிட்ட நான் சொன்னோம் உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த இப்போ இந்தியாவுக்கு போகிறோம், ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் தத்தை எடுக்கிறனா எடுங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லலை, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. ஓகே சரி, அவங்களும் அவங்க அந்த லேடியா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதில் விருப்பமாக இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் சொந்த குழந்தைய போல வராது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், சரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளாவது நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்காக உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃப்ரைடே அல்லது ஏதாவது எந்த ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது நான் ஏதாவது வேத வசனத்தை அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட்டாக ஏதாவது சொல்லிட்டு அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு 3 மாதம் நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம். நாங்கள் அதிகமாக ஜெபிச்ச காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அதனால தான் நான் அந்த குழந்தை பிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி ஒன்று அனுப்பியிருந்தேன் என்னுடைய இதில். இட் இஸ் டிலேட் பட் நாட் டினைட். இந்த குழந்தை உங்களுக்கு இஸ் நாட் டினைட் பட் டிலேட். அதுக்குள்ள காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வைராக்கியத்தோட அவங்களுக்காக ஜெபிச்சோம். அதிகமாக நாங்கள் ஜெபிச்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாபத்திலிருந்து விடுதலை ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வைராக்கியமாக ஜெபிச்சோம். 3 மாதம் ஜெபிச்சோம். நான் நினைக்கிற 2013 வருஷம் 13 நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் ஜெபிச்சோம். 2014 மார்ச்சில் ஷி காட் ப்ரெக்னென்ட். ரொம்ப ஆச்சரியம், 14 வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கவே இல்லை. எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, அமெரிக்காவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. டியூப் ப்ரெக்னென்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தத்தெடுக்க போற நேரம், தத்தெடுக்கிற குழந்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அங்க. அந்த நேரத்தில் அவுட் ஆஃப் நோவேர் தே ரிசீவ் த சைல்ட். குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து இப்ப அந்த குழந்தை 2 வயசு ஆகுது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள், எல்லாம் இல்லை, சில காரியங்கள் சாபமா இருக்கலாம். சாபத்திலிருந்து கண்டிப்பா விடுதலைய நாம பெறணும். இன்னொரு நான் வசனத்தை உங்களுக்கு நான் முக்கியமான வசனத்தை ஒன்று சொல்றேன். எபிரேயர் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்குக்கு டைத்து கொடுக்கிறாரு. அவர் இப்போ அவர் சண்டைக்கு போறாரு, சண்டையில வெற்றி பெற்றுட்டு மெல்கிசேதேக்கு 10% டைத்தை கொடுக்கிறாரு. அப்ப த ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூ என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு டைத்து கொடுக்கும்போது ஆபிரகாமோட வேற யாரு கொடுத்தது? ஆரோனும் கொடுத்தாருன்னு சொல்றாரு. அப்படின்னா ஆபிரகானுடைய வயசுல யார் இருந்தது? ஆரோன். ஆபிரகாமன் கொடுக்கும்போது ஆபிரகாமோட யார் இருந்தது? அவருக்கு பின்னாடி பிறக்க போற குழந்தைங்க எல்லாம் அவரோட சேர்ந்து மெல்கிசேதேக்குக்கு டைத்து கொடுத்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, when Abraham did one good thing, all the generation did that. அதே போல ஒரு பாவம் ஒரு மனுஷன் செய்யும் போது அந்த பாவத்தின் சம்பளம் அல்லது பாவத்தின் சாபம் நம்மளை தொடர்ந்து வருது. ஆதாம் பாவம் செய்யும் போது அதோட பாவம் நம்மளை தொடர்ந்து வருது. அப்ப நம்ம ஒரு பாவத்தோட பிறந்திருக்கிறோமா, கோடிக்கணக்கான பாவத்தோட பிறந்திருக்கிறோமா? நம்ம கோடிக்கணக்கான பாவத்தோட பிறந்திருக்கோம். நம்மளை விட நம்ம பிள்ளைங்க கூடமான பாவத்துல பிறக்குதுங்க. ஏன்? நம்ம பாவத்தையும் சேர்த்து சேர்ந்து பிறக்குதுங்க. அப்ப நம்ம பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கிறோம். நம்ம பாவமே செய்யாம அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம யாரா இருக்கிறோம்? பாவிகளை தான் இருக்கிறோம். சோ வி ஹாவ் த ப்ராப்ளம் ஆஃப் சின் இன் அவர் லைஃப். வி பார்ன் வித் சின்ஃபுல் நேச்சர். நம்ம அந்த சாபத்தோட தான் பிறக்கிறோம். நம்ம பிறக்கும் போதே நம்ம அந்த பாவம் பாவத்தோட விளைவோட தான் பிறக்கிறோம். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தட். அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை அடையும் போது பலவிதமான நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட ஒய்ஃப் மேரேஜ் ஆன புதுசுல பயங்கரமா வீசிங் வரும். அவங்க எப்பொழுதுமே வந்து வெளியில போகும்போது அவங்க பேக்ல வீசிங் டேப்லெட் இல்லாம இருக்காது, வீசிங் டேப்லெட்டோட தான் போவாங்க. ஆனா இந்த சத்தியம், அந்த சாபங்கிற சத்தியம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதிக நேரம் தனியா ஜெபம் பண்ணும்போது, சில நேரம் சேர்ந்து ஜெபம் போறது, சில நேரங்கள் இந்த சாபத்துக்காக தனியா ஜெபம் பண்ணுவோம். இது எந்த சாபம் என்னன்னா எங்களுக்கு தெரியாது, ஆனா சாபத்துக்காக நாங்க தனியா ஜெபம் பண்ணுவோம். ஆனா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த வியாதி கிடையாது, அவங்களுக்கு அந்த விசிங்கே வந்ததில்லை. அதுக்கப்புறம் இப்ப அவங்க அந்த டேப்லெட்டே எடுத்து பல வருஷங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ சாபங்கள் சில நேரம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும், அந்த சாபங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால நீங்க விடுதலை பெறலாம். சோ இயேசுவின் நாமத்துல உங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃபுக்கும் சரி, நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறனாலும் சரி, சில நேரங்களில் பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கிற நட்கிரியைகளை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். நட்கிரியைகளை செய்யும் போது பணம் தேவை அப்படின்னா நீங்க பணத்தை கொடுக்கலாம், ஒரு பொருள் தேவை அப்படின்னா பொருளை கொடுக்கலாம். ஆனால் சில நேரங்களில் பணமும் செய்ய கொடுக்க முடியாது, பொருள்களையும் கொடுக்க முடியாது. சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், சாபமான ப்ராப்ளமாக இருக்கலாம், நோய்களினால ப்ராப்ளங்களாக இருக்கலாம், அன்னோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் புரியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாய காரியங்களிலிருந்து உங்களுக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். இந்த இயேசுவின் நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபத்திலையும் பிசாசுகளை ஓட்டுறதிலும் மற்றவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுலையும் நம்ம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுலையும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் சொந்த வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு அந்த புத்தியுள்ள ஸ்திரிகளை போல உங்கள் வாழ்க்கையில் கிரிகை நிறைந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையாக அமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.